இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய தியானத்திற்காக எடுத்துக்கொள்கிற தலைப்பு, புறஜாதிகளுக்கு ரட்சிப்பு வந்தது என்கிற தலைப்பிலே நாம் தேவனுடைய வார்த்தைகளை சிந்திப்போம். ரோமர் 11:11-16. ரோமர் 11:16.
இப்படி இருக்க விழுந்திரும் போகும்படிக்கா இடறினார்கள் என்று கேட்கிறேன். அப்படி அல்லவே, அவர்களுக்குள்ளே வைராக்கியத்தை எழுப்பத்தக்கதாக அவனுடைய தவறுதலினாலே புறஜாதிகளுக்கு ரட்சிப்பு கிடைத்தது. அவனுடைய தவறு உலகத்துக்கு ஐஸ்வர்யமும் அவனுடைய குறைவு புறஜாதிக்கு ஐஸ்வர்யமா இருக்க அவனுடைய நிறைவு எவ்வளவு அதிகமாய் அப்படி இருக்கும். புறஜாதியராக உங்களுடனே பேசுகிறேன். புறஜாதிகளுக்கு நான் அப்போஸ்தலனாய் இருக்கிறதுனாலே என் இனத்தாருக்குள்ளே நான் வைராக்கியத்தை எழுப்பி அவர்களில் சிலரை ரட்சிக்க வேண்டும் என்று என் ஊழியத்தை மேம்படுத்துகிறேன். அவர்களை தள்ளிவிடுதல் உலகத்தை ஒப்புரவாக்குதலாய் இருக்க அவர்களை அங்கீகரித்துக் கொள்ளுதல் என்னமா இராது. மறைத்தோரிலிருந்து ஜீவன் உண்டானது போல் இருக்கும் அல்லவோ. மேலும் முதற் பலனாய மாவானது பரிசுத்தமாயிருந்தால் பிசைந்த மா முழுவதும் பரிசுத்தமாயிருக்கும். வேறானது பரிசுத்தமாயிருந்தால் இலைகளும் பரிசுத்தமாயிருக்கும்.
போதும். இங்கு ஆண்டவர் புறஜாதிகளுக்கு ரட்சிப்பை கட்டளையிடுகிறார். காரணம், யூதர்கள் ரட்சிப்பை தள்ளும்போது அவர் சொந்தத்திலே வந்தார், சொந்த ஜனமும் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால் ரட்சிப்பு புறஜாதிகளுக்கு கடந்து வருகிறது. ஆண்டவர் பேசுகிற ஒவ்வொரு காரியத்திலையும் ஏதாவது ஒரு காரியத்தை சொன்னார்னா ஆரம்பம் இருக்கும்போது அதுக்கு முடிவும் அப்போவே சொல்லிடுவார். ஆதியாகமத்திலேருந்து வெளிப்படுத்தின புத்தகம் வரைக்கும் இருக்கிற எல்லா வார்த்தைகளையும் ஆண்டவர் சொல்லுகிற ஏதாவது ஒரு காரியத்திற்கு ஆரம்பம் இருக்கும் என்று சொன்னால் அதுக்கு முடிவும் அந்த இடத்துலையே சொல்லிடுவார். அப்படி ஆரம்பமும் முடிவும் சொல்லாமல் இருக்கிற வார்த்தைகள் ஏதாவது இருந்ததுன்னா அது வந்து நித்திய ஜீவ வார்த்தைகள். நித்திய ஜீவ வார்த்தைகளுக்கு ஆரம்பம் இருக்கிறது, முடிவில்லை, நித்திய நித்தியமாக போயிட்டே இருக்கும். மற்றது எல்லாமே எதுக்காவது ஒன்று ஆரம்பத்தை ஆண்டவர் குறிச்சிட்டார்னா அதுக்கு கண்டிப்பாக முடிவு அந்த பகுதியிலே ஆண்டவர் சொல்லிடுவார். அது ஆதாமுடைய காரியத்திலிருந்து எல்லாமே வெளிப்படுத்தின புஸ்தகத்தில் நாம் பார்க்குறோம். நான் தொடக்கமும் முடிவுமாக இருக்கிறேன், நான் ஆதியும் அந்தமாக இருக்கிறேன், நான் தொடங்குகிறவரும் முடிக்கிறவருமாக இருக்கிறேன். அதே மாதிரி இங்கே ரட்சிப்பு புறஜாதிகளுக்கு வரும் பொழுது புறஜாதிகளுடைய ரட்சிப்புக்கு ஆரம்பம் இருக்கிறது, அதுக்கு ஒரு முடிவு இருக்கிறது. இன்றைக்கி புறஜாதிகள்னால் யூதன் அல்லாத மற்றவர்கள் எல்லாருமே புறஜாதிகள். அப்போ தேவனுடைய வசனத்தை வாசித்து சிந்திக்கும் போது இது தீர்க்க தரிசன வசனங்கள். தீர்க்க தரிசன வசனங்கள்னால் கால தொடர்புடைய வசனங்கள். அதற்கு கடந்த காலம் இருக்கிறது, நிகழ்காலம் இருக்கிறது, எதிர்காலம் இருக்கிறது என்கிறது முதலாவது கவனிக்க வேண்டும். பைபிளுக்கும் மற்ற உலகத்தில் இருக்கிற புஸ்தகங்களுக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா அதில் காலம் இருக்காது. ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தாராமா, அவர் இங்கே சண்டைக்கு போனாராமா, அப்படி ராம் ராமன் தான் முடியும் எல்லாமே. அதுதான் ராமாயணங்கிறது. ராம் ராம் ராம்னு தான் எல்லாம் போய். இன்றைக்கி எல்லாரும் பிரசங்கத்தில் தேவனுடைய வார்த்தையில் நிகழ்காலம், கடந்த காலம், எதிர்காலம் இருக்கிற வார்த்தைகளை காலங்களை உபயோகித்து பேசினால் அது அர்த்தம் உள்ளதாக இருக்கும். காலத்தை மாற்றிவிட்டால் அதற்கு பொருள் மாறுபடுவிடும். இப்போ ஒரு வசனத்துக்கு காலம் முக்கியம். அப்படி ஊர்க்கதை உலகக்கதை சொல்லிட்டு வந்தால் எந்த காலத்தில் நடந்தது, எந்த ராஜாவுக்கு நடந்தது, எப்படி என்னங்கிறது தெரியாது. அது உலகத்தில் எல்லா மதங்களும் சொல்கிறது தான் அது. ஆனால் பைபிளுங்கிறது அப்படி இல்லை. பைபிள் ஒரு வசனத்தை சொல்லும்போது அதுக்கு காலத்தை நிர்ணயித்திருக்கிறது. அதில் உள்ள தேடி பார்த்தா ஏதாவது ஒரு காலம் இருக்கும். அப்போ கால தொடர்புடைய வசனங்களை நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது அது தீர்க்க தரிசன வசனங்கள். ஒருத்தன் வந்து தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே புதுசாக வரும்பொழுது அவனுக்கு தீர்க்க தரிசன வார்த்தைகளை சொல்லும்போது அவன் குத்தப்பட்டவனாக அவன் தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுவான், தேவன் உங்களோடு இருக்கிறார் என்று சொல்லி அவன் மனம் திரும்புவான். இன்றைக்கி அப்படி பேசாமல் சாதாரண பேச்சை விட என்னென்னமோ மாறி இப்போ எப்படி எப்படியோ பேசுகிறதுனால ஐயோ இவங்க கூட சேர்ந்தால் நாமளும் இப்படி தான் பைத்தியம் பிடிச்சி அலைன்னுட்டு இன்றைக்கி வர்றவங்கெல்லாம் ஓடி போகிறாங்க. அப்படி இங்க புறஜாதிகளுக்கு ரட்சிப்பு ஆரம்பிச்சு வைக்கிறாரு. ஆரம்பிச்சு வைக்கும் போது அதனுடைய முடிவையும் இங்கே குறிப்பிடுகிறார். தேவாலயத்தை கட்டுறதுக்கு ஆண்டவர் கட்டளை கொடுத்தார். கட்டளை கொடுக்கும்போதே சொல்லிட்டார் என்னான்னு, இந்த மாதிரி தேவனுடைய பிரமாணங்கள் நடந்தால் இந்த தேவாலயம் நிற்கும். தேவனுடைய பிரமாணத்தை விட்டு வழி விலகி போனால் இந்த தேவாலயம் இடிக்கப்படும். அந்த மாதிரி தேவாலயத்தை கட்டின மனிதனே தேவனுடைய வார்த்தைகளை விட்டு போனதுனால தேவாலயத்தை இடிக்கும்படி ஆண்டவர் கட்டளை கொடுத்தார். அப்படியாக புறஜாதிகளுக்கு ரட்சிப்பு வந்தது. அந்த ரட்சிப்பினுடைய முடிவு காலமும் இங்கே கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு புறஜாதிகளுடைய ரட்சிப்பு வரும்பொழுது புறஜாதிகள் மிக கவனமாக இருந்து அது எப்போ தொடங்குது எப்போ முடியுதுங்கிறது ரொம்ப கவனமாக சிந்திச்சு பார்க்கணும். முடிஞ்சதுக்கப்புறம் அதை பின்பற்றினா அதில் ஏதாவது பிரயோஜனம் இருக்குமா? ஒரு பிரயோஜனம் இருக்காது. இப்போ மருந்தை நம்ம வாங்குகிறோம், அது காலாவதி ஆனதுக்கப்புறம் இருக்கிற மருந்துன்னு அதில் எழுதியிருக்கோம். அந்த காலத்துக்கப்புறம் அதை நம்ம சாப்பிட்டா அது நம்மளுக்கு எந்த பயனும் கொடுக்காது. ஆமாம், அதே மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு காலம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. அதனால தான் கடிகாரம் ஓடிக்கிட்டே இருக்குது, அது மட்டும் மாறாமல் சுற்றிக்கிட்டே இருக்குது. ஏன்னா தேவன் உருவாக்குனது அது, அது நித்திய நித்தியமாக ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த காலத்தை பார்த்து மனுஷன் அது காலங்களை புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் ரட்சிப்பு கிடைத்தது என்று சந்தோஷமாக இருக்கிறார்கள். ஆனால் அந்த கிடைச்ச ரட்சிப்பு எப்போ முடியும் அப்படிங்கிறது கவனமாக பார்க்கணும். ஒரு குழந்தை பிறக்குது, பிறக்குதுன்னா அது அப்படியே என்னன்னைக்கு அப்படியே இருக்குமா? இல்லை, அந்த குழந்தைக்கு எப்படியாவது ஒரு நாளில் மரணம் வரும். அப்போ அதுக்குள்ளே வந்து அது என்னென்ன பண்ணணுமோ, ஆண்டவர் என்னென்ன ஆசீர்வாதங்களை அந்த குழந்தைக்கு வச்சிருக்குதோ அதை எல்லாத்தையும் படிப்படியாக அந்தந்த வயசில் சொல்லி கொடுத்து அப்படி நாம் வளர்த்தும் போது அந்த குழந்தை நம்மளுக்கும் சமுதாயத்துக்கும் நல்ல பயனுள்ள ஒரு கருவியாக இருந்து அது முதிர் வயதிலே அது நல்ல கனி கொடுத்து அந்த கனியை மற்றவர்கள் பூசித்து அதனால் பயனடைந்து தேவனுக்கு மகிமை சேர்த்து அது மரணம் அடையிறதுக்கு ஒரு நல்ல தருணமாக இருக்கும். அதனால் இங்கே புறஜாதியில் ரட்சிப்பு வந்தது. ரட்சிப்பு வரும்போது ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறார், இந்த புறஜாதியுடைய ரட்சிப்பு கண்டிப்பாக ஒரு நாளைக்கு முடிவு வரும். அந்த முடிவினுடைய காலம் என்ன, அது எப்படி என்ன ஏதுங்கிறது ஆண்டவரும் சொல்லிட்டார். அப்போஸ்தலனாய பவுலும் இந்த புறஜாதியுடைய ரட்சிப்பினுடைய முடிவு எப்போ வரும் அப்படிங்கிறத சொல்லிட்டார். அப்போ புறஜாதிகளுக்கு ரட்சிப்பு வந்தது. யூதர்களுடைய இடறி விழுகிறதுனாலே புறஜாதிகளுக்கு ரட்சிப்பு வந்தது. அப்படி ரட்சிப்பு வரும்போது அவர்கள் சொந்த ஜனம் அல்லது சுவாவ ஒளி மரம், அந்த சுவாவ ஒளி மரத்தை வெட்டிட்டு காட்டொழிவு மரமாகிய புறஜாதிகளை தேவன் அங்கே ஒட்ட வைக்கிறார். அப்படி ஒட்ட வைக்கும்போது அதுக்கு ஒரு காலத்தை நிர்ணயிக்கிறார். நிர்ணயிச்சுட்டு அது வந்து இந்த மாதிரி ஆண்டவர் அவங்கள சிநேகிப்பார், அதனால் நீங்கள் வந்து புறஜாதிக்கு ரட்சிப்பு வந்த மாதிரியே இதுக்கு ஒரு முடிவு இருக்கும். அதே மாதிரி இன்னைக்கு யூதர்களை தள்ளினாலும் திரும்பவும் அவர்களை ஆண்டவர் சிநேகிப்பார் அப்படிங்கிற செய்தியை அப்போஸ்தலனாய் பவுல் வந்து இங்கே நம்மளுக்கு இந்த வசனத்தில் தெரிவிக்கிறார். ரோமர் 11:17-23 வரை.
சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க காட்டழுகருமாகிய நீ அவைகளை இருந்த இடத்தில் ஒட்ட வைக்கப்பட்டு ஒளிவு மரத்தின் வேருக்கும் சாரத்துக்கும் உடன் பங்காளியா இருந்தாயானால் நீ அந்த கிளைகளுக்கு விரோதமாய் பெருமை பாராட்டாதே. பெருமை பாராட்டுவதையானால் நீ வேரை சுமக்காமல் வேர் உன்னை சுமக்கிறது என்று நினைத்துக்கொள். நான் ஒட்ட வைக்கப்படுவதற்கு அந்த கிளைகள் முறித்து போடப்பட்டது என்று சொல்லுகிறாயே, நல்லது. விசுவாசத்தினாலே அவைகள் முறித்து போடப்பட்டன, நீ விசுவாசத்தினாலே நிற்கிறாய், மேட்டுமை சிந்தையா இராமல் பயந்திரு. சுபாவ கிளைகளை தேவன் தப்பை விடாது இருக்க உன்னையும் தப்பை விட மாட்டார் என்று எச்சரிக்கையாயிரு. ஆகையால் தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார், விழுந்தவர்களிடத்திலே கண்டிப்பையும் உன்னிடத்திலே தயவையும் காண்பித்தார், அந்த தயவிலே நிலைத்திருப்பாயானால் உனக்கு தயவு கிடைக்கும், நிலைத்திராவிட்டால் நீயும் வெட்டுண்டு போவாய். அன்றியும் அவர்கள் விசுவாசத்தினாலே நிலைத்திருந்தால் அவர்களும் ஒட்ட வைக்கப்படுவார்கள். அவர்களை மறுபடியும் ஒட்ட வைக்கிறதற்கு தேவன் வல்லவராய் இருக்கிறாரே.
போதும். அப்போ நாம நினைச்சுக்கிறோம் அவங்களை தள்ளிட்டு, இஸ்ரவேல் ஜனங்களை அல்லது யூதர்களை தள்ளிட்டு நம்மளை ஆண்டவர் சிநேகிச்சிருக்கார் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். இப்படி நினைச்சிட்டு இருக்கும்போது ஆண்டவர் என்ன சொல்றாரு, நாம சுவாவ ஒளி மரத்தினுடைய வேருக்கும் சாரத்திற்கும் நாம் பங்காளியாக இருக்கிறோம். அப்படி அந்த பங்காளியாக இருக்கும்போது நாம் யூதர்களுக்கு விரோதமாக பெருமை பாராட்டக்கூடாது. இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்குள்ள தேவனுடைய வார்த்தையை அறிந்ததுனால, தேவன் அவர்களை ஆசீர்வதித்ததுனால, ஊழியத்தில் அற்புத அடையாளங்கள் நடக்கிறதுனால யூதர்களுக்கு ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது. அவங்க சாதாரணமாக தான் அப்படியே இருக்காங்க. ஏன்னா மேசியாவை விசுவாசிக்கலை, யூதர்களுக்குள்ளே எழுப்புதல் இல்லை, அவங்க இன்னும் அந்த நாட்டுக்கு வேண்டி போராடிட்டு இருக்காங்க. ஆண்டவர் வந்து புறஜாதியை நம்மளை தான் ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்காரு. கிறிஸ்தவங்க தான் உலகம் முழுவதும் போய் ஊழியத்தை செஞ்சிட்ருக்காங்க அப்படிங்கிற ஒரு பெருமை இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள்ட்டையும் வந்திருக்குது. அப்படி பெருமை வரும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறார்னா, நீ பெருமை பாராட்டுவேயானால் நீ வேரை சுமக்காமல் வேர் உன்னை சுமக்கிறது என்று அறிந்து கொள், நினைத்துக்கொள். அப்போ பெருமை வந்தால் என்ன அர்த்தம், இது வந்து ஒரு ஞானார்த்தமாக எழுதியிருக்குது. நீ வேரை சுமக்காமல் வேர் உன்னை சுமக்கிறது என்று நினைத்துக்கொள். பெருமை வந்துருச்சுன்னா ஒரு கிறிஸ்தவனுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் அல்லது ஊழியத்தில் பெருமை வந்துருச்சுன்னா தேவனுடைய வார்த்தையின் மூலம் அவனுக்கு என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, வேர் நீ வேரை சுமக்காமல் வேர் உன்னை சுமக்கிறது என்று நினைத்துக்கொள். என்ன அர்த்தம், இல்லை அது இல்லை, இங்கே வந்து பெருமையில் தேவன் ஏற்று நிற்கிறார் கரெக்டு, ஆனால் இங்கே வந்து நீ வேரை சுமக்காமல் வேர் உன்னை சுமக்கிறது என்று நினைத்துக்கொள். ஆமாம் அசிவார கரெக்டு, ஆனால் வேர் உன்னை சுமக்கிறது என்று நினைத்துக்கொள் அப்படின்னா என்ன அர்த்தம், இல்லை நீ வேரை சுமக்காமல் வேர் உன்னை சுமக்கிறது என்று நினைத்துக்கொள். அந்த அந்த வார்த்தையிலேயே பதில் இருக்குது, வேற எங்கேயும் போக வேண்டாம். இப்ப வந்து வேர் தான் இப்ப பிரச்சனை இருக்கு கரெக்டு. ஆனா இங்க என்ன சொல்லுது, அதான் எப்படி வேர் நம்ம சுமக்கிறது, அதான் இப்ப கேள்வி. இப்ப வேர் வந்து எங்க இருக்கும், பூமியில இருக்கும், அப்ப கிளை வந்து மேல இருக்கும். இப்ப பெருமை வந்துச்சுன்னா என்ன ஆகுன்னு
கேட்டீங்கன்னா,
கரெக்ட், அந்த வசனத்துல அதுதான் எழுதியிருக்கு, நீ வேரை சுமக்காமல் வேர் உன்னை சுமக்கிறது என்று நினைத்துக்கொள். வேர் தான் நம்மளை சுமக்குது, நாம் வேற சுமக்கிறது இல்லை. நாம் வேற சுமக்கிறோம்னா என்ன, வேர் மேலே போயிடுச்சு. மரத்தினுடைய வேர் மேலே போனால் என்ன எப்படி இருக்கும், காஞ்சி போய். இது வந்து என்ன, கிரேக்க பாஷையினுடைய பதங்கள். அப்போஸ்தலன் பவுல் எழுதியிருக்கிறது எல்லாமே கிரேக்க பாஷையினுடைய அந்த பாஷைக்கு உண்டான முறைகள். ஒவ்வொரு பாஷைக்கும் ஒவ்வொரு விதமான முறைகள் இருக்குது, அந்த முறையில் அது எழுதப்பட்டிருக்கு. அதனால் டிரான்ஸ்லேஷனே அப்படியே வந்துருச்சு. அதனால் அந்த பாஷைகளுடைய காரியங்கள் தெரியும் போது தான் அது வந்து நம்மளுக்கு நல்லா புரியும். அதே மாதிரி இங்கிலீஷுக்கு ஒரு பதங்கள் இருக்குது, கிரேக்க பாஷைக்கு ஒரு பதங்கள் இருக்குது, இப்போ தமிழுக்கும் மலையாளத்துக்கே பார்த்திங்கன்னா நிறைய வித்தியாசம் இருக்குது. ஒரே வார்த்தை தான், ஆனால் அர்த்தம் வந்து நிறையா மாறுபடும், அந்த சொல்கிற விதமே வந்து வேறு. ஆனால் உன்னை கல்லெடுத்து அடிப்பேன்னு சொன்னால் நான் உன்னை எதிர்ப்பேன்னு அர்த்தம். கேரளாவில் நான் உன்னை கள்ளத்துக்கு அடிப்பேன்னு சொன்னால் நீ செஞ்சீன்னா நான் உனக்கு அதுக்கு எதிராக இருப்பேன்னு அர்த்தம். அது வந்து அங்கே ஒவ்வொரு பாஷையினுடைய வார்த்தைகள். அப்போ இங்கே வந்து பெருமை வந்துருச்சுன்னா மனுஷன் வேற தான் சுமக்கிறான், வேற சுமந்தா எப்படி இருக்கும், மரம் காஞ்சி போயிடும், வேறு வெயிட்டாக இருக்கும், கிளை பலங்க, அப்போ அமுத்தி அமுத்தி கிளை உடஞ்சி போயிடும், வேர் மட்டும் மேலே நிற்கும். வேர் மேலே நின்னதுன்னா அது என்ன அர்த்தம், ஆவிக்குரிய அர்த்தத்துக்கு வருவோம். இப்போ பெருமை வந்துருச்சுன்னா வேர் மேலே வந்துருச்சு. இப்போ வேர் மேலே வந்தால் வேர் வந்து எவ்வளோ பெருசு இருக்குது, எவ்வளோ சின்னதாக இருக்குது, படர்ந்து இருக்குதா, சின்ன வேறா, பெரிய வேறா, நாலு வேர் இருக்குதா, அஞ்சு வேர் இருக்குதா, அப்படின்னு நம்ம பார்க்குறோம்ல, அதனுடைய அர்த்தம் என்ன? கிரியன்னா வெளியில் தெரியறது, வேர்னா அவங்களுக்குள்ள மறைஞ்சிருக்கிற, இருதயத்தில் மறைஞ்சிருக்கிற எண்ணங்கள் வெளிப்படும். வேர் வந்து பூமிக்குள்ள இருக்குது, நம்மளுக்கு தெரியுதா? தெரிய மாட்டேங்குது. அதை பிடிக்கி தலையில் வைக்கும்போது என்ன இது அந்த தெரியுது. அதே மாதிரி மனுஷனுடைய இருதயத்தில் இருக்கிற பெருமைகள் என்னென்ன காரணத்தில் வந்தது, என்ன ஏதுங்கிறது ஆண்டவர் எல்லாத்துக்கும் தெரியும்படியாக வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துடுவார். அப்போ மனுஷனில் மறைஞ்சிருக்கிற அநேக குணாதிசயங்கள் அதான் வேர், அது வந்து மேலே தெரிய போகுது. அப்போ கிறிஸ்தவங்களுக்கு பெருமை வந்தாச்சுன்னா அவன் வந்து வேற சுமக்கிறான். இன்றைக்கி அநேகம் பேர் வேற சுமந்துட்டுருக்காங்க, அதனால் செடி வாடி போயிடுது, அவங்களுடைய மனசில் இருக்கிற தீமையான ஸ்வாவங்கள் வெளியே தெரிகிறது. அப்போது அப்போஸ்தலன் பவுல் அங்கேயே சொல்கிறாரு, சுவாவக்கலைகளை தேவன் தப்ப விடாதிருக்க உன்னையும் தப்ப விட மாட்டார், நீ எச்சரிக்கையாக இரு. அப்படின்னா பெருமை வராமல் நீ பார்த்துக்கோ, என்னைக்கு பெருமை வருதோ அன்னைக்கு நீ வெட்டப்படுவாய். அப்படி வந்து அன்னைக்கே வந்து 2000 வருஷத்துக்கு முன்பதாகவே இந்த காரியத்தை அப்போஸ்தலன் பவுல் எழுதிட்டார். அப்போது யூதர்கள் அவிசுவாசத்தினாலே நிலைத்திருக்கல, ஆனால் திரும்பவும் அவர்களை தேவன் ஒட்ட வைக்க வல்லவராயிருக்கிறார். காரணம் அவர்கள் சொந்த ஜனம், அந்த ஸ்வாப ஒளிவு மரம். அதனால் புறஜாதிகளுக்கு ரட்சிப்பு கொடுக்கும்போது அந்த ரட்சிப்பினுடைய முடிவு காலத்துக்குண்டான எல்லா காரியத்தையும் ஆண்டவர் கட்டளையிட்டிருக்கிறார். அந்த தீர்க்க தரிசன வசனங்கள் இன்றைக்கு நம்ம வாழ்கிற நாட்களிலே நடந்து கொண்டு இருக்கிறது. அதனால் இன்றைக்கு வந்து கால தொடர்பு இல்லாமல் வார்த்தைகளை வசனத்தில் இருக்கிற காரியங்களை செஞ்சிட்டா இருந்தானா அது வந்து மதம். மதம்னு சொன்னால் அதுக்கு மதத்தினுடைய ஆச்சாரங்களுக்கு ஒரு காலம் இல்லை, செஞ்சதே திரும்ப திரும்ப செஞ்சிட்ருப்பாங்க, அதில் என்ன பொருள்னு தெரியாது, அதுக்கு என்ன காலம்னு தெரியாது. இப்போ இந்துக்களும் செஞ்ச காரியத்தையே திரும்ப திரும்ப செஞ்சிட்ருப்பாங்க, முஸ்லீம் மதங்கள்லேயும் செஞ்ச காரியத்தையே திரும்ப திரும்ப செஞ்சிட்ருப்பாங்க, அதே மாதிரி கிறிஸ்தவங்களும் செஞ்ச காரியத்தையே மறுபடியும் மறுபடியும் செஞ்சிட்ருப்பாங்க. ஈஸ்டர் கொண்டாடுறது, இயேசு கிறிஸ்து பிறந்தது, சிலுவையில் அடிக்கிறது, புது வருஷம் கொண்டாடுறது, ராபோஜனை எடுக்கிறது, எல்லா எந்த சபைக்கு போனாலும் ஞானஸ்தானம் எடுக்கணுன்னா உடனே முங்கி ஞானஸ்தானம் எடுத்துறது, சபை மாறி போனாங்கன்னா அங்கே புதுசாக ஒரு ஞானஸ்தானம் எடுக்கணும்பாங்க அங்கே எடுத்துறது, திருப்பி யாராவது காசு கொடுத்தாங்கன்னா ஞானஸ்தானம் எடுக்கிற காசு கொடுக்குறாங்களோ அங்கே போய் எடுத்துக்கிறது, அப்படி ஞானஸ்தானம் எடுக்கிறது, ராபோஜனம் எடுக்கிறது, அப்படி வந்து செஞ்சதவே திரும்ப 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 கால தொடர்பு இல்லாமல் செஞ்சிட்டு இருந்தாங்கன்னா அது வந்து மதம். மதம் வந்து மனுஷனை ரட்சிக்காது, மதம் வந்து எல்லா மதத்தினுக்கு இருக்கிற ஒரு அடையாளம் மாதிரி ஒரு சாயந்தான். கிறிஸ்தவங்க வெள்ளை போட்டுக்கிறாங்க, இந்து காவி போட்டுக்கிறான் அல்லது கருப்பு போட்டுக்கிறான், முஸ்லீம் பச்சை போட்டுக்கிறான். அது மாதிரி புத்தர்கள் என்ன கலர் போடுறாங்க? இல்லை
இல்லை
இல்லை புத்த மதம் சிகப்பு. கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்கிற யூனிஃபார்ம் இருக்குல்ல, அந்த யூனிஃபார்ம். சகப்பு ஆரஞ்சு வந்து எங்கன்னு கேட்டீங்கன்னா வடநாட்டில் இந்துக்கள், வடநாட்டில் உள்ள இந்துக்கள் எல்லாம் ஆரஞ்சு வச்சுருப்பாங்க. சவுத் இந்தியாவில் இருக்கிற இந்துக்கள் வந்து காவி வச்சுருப்பாங்க. சகப்பு புத்த சாமியார் எல்லாருமே மட்டை அடிச்சுட்டு இருப்பாங்க, யாருக்கும் முடி இருக்காது. புத்தருக்கு இருக்குது, ஆனால் புத்த மதத்தை பின்பற்றவங்க எல்லாருமே மட்டை தான் அடிச்சிருப்பாங்க. இந்து சன்னியாசியை முடி நீளமாக வளர்த்திக்குவாங்க. அப்படி செஞ்சதவே திரும்ப திரும்ப செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா அது வந்து மதம். கால தொடர்புள்ள வசனங்களை பின்பற்றுகிறதாக இருந்தால் தான் அவங்க ஆவியோடும் உண்மையோடும் தேவனை ஆராதிக்கிறவர்கள். அதனால் கிறிஸ்தவர்களுக்கு ரட்சிப்பு அறிவிக்கப்படும் பொழுது அதனுடைய முடிவும் அறிவிக்கப்பட்டு விட்டது. அந்த முடிவு சம்பவிக்கிற நாட்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எரேமியா பதினொன்று பதிமூணுலேருந்து பதினேழு வரை.
யூதாவே, உன் பட்டணங்களில் அக்கமும் உன் தேவர்களில் அக்கமும் சரி, எஸ்லேமுடைய வீதிகளில் அக்கமும். நீங்கள் பகாலுக்கு தூபம் காட்டும்படி அந்த லட்சியான காரியத்துக்கு ஸ்தாபித்த பீடங்களில் அக்கமும் சரி. அதனால் நீ இந்த ஜனத்துக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டாம், அவர்களுக்காக மன்றாடவும் கெஞ்சவும் வேண்டாம். அவர்கள் தங்கள் ஆபத்தின் முன்பு என்னை நோக்கி கூப்பிடு காலத்தில் நான் அவர்களை கேளாதிருப்பேன். துர்ச்சனோடு மா தீவினை செய்யும் போது என் பிரியமானவளுக்கு என் வீட்டில் என்ன இருக்கிறது? பரிசுத்த மாம்சத்தை உன்னை விட்டு தாண்டி போக பண்ணுவார்கள். உன் பொல்லாப்பு நடக்கும் போது நீ கழி கொள்கிறாயே. நல்ல கனி உண்டாயிருக்கிற நேர்த்தியும் பச்சையுமான ஒளிவு மரம் என்னும் பெயரை கர்த்தர் உனக்கு இட்டார். ஆனால் மகா அமளியின் சத்தமாய் அதை சுற்றிலும் நெருப்பை கொடுத்துகிறார். அதன் கொம்புகள் முறிக்கப்பட்டது. பகாலுக்கு தூபம் காட்டுகிறதுனால் எனக்கு கோபம் உண்டாக்க இஸ்ரவேல் குடும்பத்தாரும் யூதா குடும்பத்தாரும் தங்களுக்கு கேடாக செய்த பொல்லாப்பில் இருந்த உண்மை தீங்கி வரப்படுவேன் என்று உன்னை நாட்டின செயலியை கட்ட சொல்கிறார்.
போதும். அப்ப இஸ்ரவேல் ஜனங்களை ஏன் தள்ளிவிட்டார்? அதுக்குண்டான காரணம் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் சுபாவ ஒளிமர கிளைகள் முறிக்கப்பட்டது? ஏன் அதற்கு நெருப்பை கொளுத்தினார்? என்ன காரணம் அப்படின்னா, என்ன காரணம் இப்போ வாசித்ததில் யாருக்கு என்ன புரிஞ்சுது? ஏன் வந்து அதை ஆண்டவர் நெருப்பு கொளுத்தினார்? கொளுத்தும் போது இவங்கெல்லாம் ஜெபம் பண்ணுறாங்க. ஜெபம் பண்ணவும் வேண்டாம், மண்டாடவும் வேண்டாம், கஞ்சவும் வேண்டாம், நான் எதையும் கேட்க
மாட்டேன்.
அதனால் என்ன ஜெபம் பண்ணாலும் நான் கேட்க மாட்டேன். நான் வந்து இந்த கிளைகளை முறிப்பேன். அந்த பச்சையான ஒளிவு மரம் என்ற பெயரை கர்த்தர் வங்கிட்டார். ஆனால் மகா அமளியின் சத்தமாக இதை சுற்றிலும் நெருப்பை கொளுத்தினார், அதன் கொம்புகள் முறிக்கப்பட்டது. என்ன காரணத்தினால முறிக்கப்பட்டது? ஏன் ஆண்டவர் ஜபத்தை கேட்காமல் போனார்? இஸ்ரேல ஜனங்களை அல்லது யூத ஜனங்களை தள்ளுவதற்குண்டான காரணம் பாகாலுக்கு தூபம் காட்டுறது. இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு முன்னாலேயே இது எழுதப்பட்டிருக்கிறது. பாகாலுக்கு தூபம் காட்டினதுனா தேவனை விட்டு பின்வாங்குறவங்க எல்லாருமே பாகாலைத்தான் பின்பற்றுகிறாங்க. பின்பற்றுறதும் இல்லாமல் யூதாவே உன் பட்டனுடைய லக்கமும் சரி, எருசலேமுடைய வீதிகளின் லக்கமும் சரி அப்படின்னா எத்தனை ஊர் இருக்குதோ அத்தனை ஊருக்கு தகுந்த மாதிரி சபைகளை உருவாக்கி வச்சிருக்கிறது. எத்தனை வீதி இருக்குதோ அத்தனை வீதிக்கு தகுந்த மாதிரி சபைகளை உருவாக்கி வச்சுக்கிறது. இப்போ நாம் இங்கே இருக்கிற பகுதியில் இங்கே ஒரு சபை தான் இருக்குது. தாம்பரம் அது கந்த பக்கம் சிட்டிக்குள்ளே போயாச்சு, கோடம்பாக்கம் நுங்கம்பாக்கம் இந்த பக்கம் போயாச்சுன்னா வீதிக்கு வீதி சபை, வீதிக்கு வீதி சபை. நீ இந்த வீதியை பார்த்துக்க, நான் அந்த வீதியை பார்த்துக்கிறேன், ஏன்னா ஜனங்கள் நிறையா இருக்காங்கள்ல. அதனால் வீதிக்கு வீதி சபையை வச்சுக்கிட்டு வீதிக்கு வீதி ஒரு உபதேசம் அப்படி வச்சுக்கிட்டு இவர்களுக்குள்ள இது அவங்க விற்கிற ஆராதனை, இது இவங்க விற்கிற ஆராதனை, இவங்க செய்கிறது தான் சரி, அந்த சபை தான் சரி, ஆளுக்கு ஆள் குற்றம் சொல்லிட்டு போட்டி போட்டுக்கிட்டு இப்படி இருக்கிறதுனால பாகாலுக்கு தூபம் காட்டுறது, அதில் பெருமை கொள்வது, இத்தனை பேர் வந்தாங்க, இப்படி அற்புதம் நடந்தது. அதனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, பரிசுத்த மாம்சத்தை உன்னை விட்டு தாண்டி போக பண்ணுவார்கள். அப்படின்னா உண்மையான காரியம் எதுவுமே அவங்களுக்கு புரியாது. இவங்களுக்கு என்ன சந்தோஷமாக இருக்கிறாங்க, உன் பொல்லாப்பு நடக்கும்போது நீ கழுகி வருகிறாயே. ஜனங்க நிறையா வந்து ஏதோ ஒரு அற்புதம் நடக்குது, அடையாளம் நடக்குது, எதிரிகளுக்கு ஏதாவது ஒரு தீமை நடந்துருச்சு அப்படின்னா எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக ஓஹோ ஆகான்ட்டு துள்ளி குதிக்கிறது. சபைக்கு விரோதமாக யாராவது வந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு ஆபத்து நடந்தால் அவங்களுக்கு நினச்சி ரொம்ப பெருமைப்படுறது. சபை விசுவாசிகளே சபைக்கு விரோதமாக யாராவது இந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு ஏதோ ஒன்று நடந்ததுன்னா சபையில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து அவங்கள பரியாசம் பண்ணுறது. இது பல சபைகளாக நடக்குது. இப்படி வந்து தேவனுடைய ஜனங்கள் தேவனுக்கு பக்கத்தில் வராமல் இருக்கிறபடி தேவ ஜனங்களே மற்றவர்களை ஒதுக்கி ஒதுக்கி தள்ளுகிறார்கள். அப்படின்னா இவங்க வச்சுக்கிறது தான் ஒரு சரியான உபதேசம். ஒருத்தன் வந்து வசனம் சொல்லுது, ஒருவனுடைய மன ஐயங்களை குற்றமாக தீர்க்கக்கூடாது. ஆனால் ஒருத்தன் ஏதாவது சந்தேகம் கேட்பான், அதை பெரிய குற்றமாக தீர்த்துருவாங்க. அப்படியாக தேவனுடைய சபையிலே தேவ ஜனங்கள் மத்தியிலே ஏதாவது ஒரு தீமை ஆபத்து ஏதாவது நடந்ததுன்னா அது அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு மற்றவர்களை தூஷித்து பரியாசம் பண்ணுகிறது. அப்படி வீதிக்கு வீதி சபை, ஊருக்கு ஒரு பிரான்ச்சு இப்படி வச்சிட்ருக்கிறதுனால இவங்க பண்ணுற அக்கிரமத்தினால இவங்க என்ன ஜபம் பண்ணாலும் ஆண்டவர் கேட்க மாட்டேங்கிறாரு, மன்றாடினாலும் கேட்க மாட்டேங்கிறாரு. கடைசியாக என்ன பண்ணுறாரு, நியாய தீர்ப்பு அனுப்புகிறாரு. அதனால் இன்ன காரணத்தினால தான் நியாய தீர்ப்பு அனுப்புகிறேனுங்கிற ஆண்டவர் சொல்கிறாரு. அதே மாதிரி அன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்களை அல்லது யூதா ஜனங்களை ரெண்டு பேர்த்தையும் இங்கே சொல்லுது, யூதாவே எருசலேமே, அதுக்கப்புறம் திரும்பவும் வரும்போது இஸ்ரேல் குடும்பத்தாருக்கும் யூதா குடும்பத்தாருக்கும் தங்களுக்கு கேடானதை வருவித்து கொண்டார்கள். அப்படி வருவித்து கொண்டதுனால ஆண்டவர் அந்த ஜனத்தை தள்ளினார். அதே மாதிரி இன்றைக்கும் கிறிஸ்தவர்களுக்குள்ள வீதிக்கு வீதி சபை, ஊருக்கூறு ஆராதனை கூடம், ஊழியத்துக்கு அவனுக்கு சம்மந்தமே இருக்காது, ஆனால் அவன் வீட்டில் ஆராதனை நடக்கும், சாயங்காலம் ஜபக்கூட்டம் நடக்கும், எங்கேயாவது வேலை செஞ்சிட்ருப்பான், ஆனால் அவனும் வீட்டில் ஆராதனை நடத்துவான். ஊழியத்துக்கு அவனுக்கு சம்மந்தமே இருக்காது, கேட்டால் இங்கே ஆராதிக்கிறதுக்கு ஊழியக்காரங்க இல்லை, அதனால் நாங்கள் ஆராதனை நடத்துகிறோம். அப்படி வந்து எல்லாருமே ஆராதனை நடத்தி ஆராதனை நடத்தினா காசு கிடைக்கும், தசம்பாக காணிக்க கிடைக்கும், அப்புறம் ஏதாவது எக்ஸ்ட்ரா கிடைக்கும், ஒரு நல்ல பேர் இருக்கும். அப்படி வந்து இன்றைக்கி நினச்சவங்கள்லாம் ஊழியம் செஞ்சுக்கிட்டு இப்படி தேவனுடைய நாமத்தை புலஜாதிகள் முன்பாக மகிமைப்படுத்துவதற்கு பதிலாக அங்கே கனவீனம் அடைகிறதுனால ஆண்டவர் எல்லாத்தையும் மொத்தமாக தள்ளுறார். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, முதல்ல பரமண்டல ஜபத்தில் சொல்லும்போது பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே பரிசுத்தப்படுவதாக, அதையே செய்யலை. நீ எல்லாம் வீதிக்கு வீதி பிரான்ச், இந்த பக்கம்தான் நீ ஊழியம் செய்யணும், இதுக்கு மேலே நீ வரக்கூடாது, இது எங்களுடைய எல்லை. சிட்டியில் அந்த மாதிரி எல்லையில் வச்சுருக்காங்க. இங்கிருந்து போனாலும் நீ எங்கே சென்னை பட்டணத்தில் குடியிருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமையான நீ கூட்டத்துக்கு இங்கே தான் வரணும் அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட்டோடு போட்டு அனுப்பிடுறாங்க. அதனால் இங்கிருந்து ஜனங்க இந்த பகுதியில் இருக்கிற சபைகளை தேவனை ஆராதிக்காமல் அந்த சபைக்கே ஓடுறாங்க எல்லாரும். சபையெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்க் மாதிரி ஆகிப்போச்சு, சில சபைகள் பூங்கா மாதிரி ஆகிப்போச்சு. ஆமாம், பீச் மாதிரி ஆகிப்போச்சு. அங்கே போனால் நல்லா பாடுவாங்க, இசைக்கருவியில் வாசிச்சுட்டு நல்லா பாடுவாங்க, நல்லா டான்ஸ் ஆடுவாங்க, நிறைய பேர் வருவாங்க, பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும், டைம் பாஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். மெரினா பீச்சுக்கு போகிறத விட வா நம்ம அங்கே போகலாம், அங்கே வந்து பார் எப்படி நடக்குதுன்னு கூத்து அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அநேக புறஜாதியில் இருக்கிற ஜனங்கள் கிறிஸ்தவ சபைக்கு போய் பொழுதுபோக்குற இடமாக இன்றைக்கி சபையை வைத்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் அந்த சபை போதவருக்கு பார்த்தீங்கன்னா என்ன சந்தோஷம்னு கேட்டிங்கன்னா, நம்ம சபைக்கு நிறைய பேர் வந்துட்டாங்க அப்படின்னு அவர் நினச்சிட்ருப்பார். ஆனால் வெளியிலேருந்து வர்ற ஆட்கள் என்ன நோக்கத்தோடு வர்றாங்கன்னு அவருக்கு தெரியாது. அப்படியாக இன்றைக்கு கிறிஸ்தவ சமுதாயம் தேவனை விட்டு விலகி தேவனுக்கு மகிமை சேர்க்காமல் அவரவர்களுடைய ஊழியத்துக்கு மகிமை சேர்க்கிறபடியினால் பெருமை வந்தபடியினால் ஆண்டவர் அந்த காட்டொழிவு மரக்கிளையை தேவன் வெட்டுகிறார். சுவாப ஒளி மரக்கிளையே வெட்டும்போது காட்டொழிவு மரக்கிளையை வெட்டுறதுக்கு எம்மாத்திரம். அதனால் காற்றொழிவு மரத்துக்கு ஆண்டவர் எவ்வளவு நாள் கொடுத்தாரு? கிறிஸ்தவங்களுக்குடைய ரட்சிப்பினுடைய காலம் எது வரைக்கும் ஆண்டவர் அனுபவிச்சிருக்காரு யாருக்கு தெரியும் சொல்லுங்க பாப்போம். இல்லை, காற்றொழிவு மரத்துக்கு அல்லது புறஜாதியுடைய ரட்சிப்பினுடைய காலம் எவ்வளவு நாள்? காலம் என்மல்ல, 2000 வருஷம். கரெக்ட், 2000 வருஷத்துக்கு தான் புறஜாதியினுடைய ரட்சிப்பினுடைய காலம். 2000 வருஷம் முடியும்போது அவங்களுடைய ரட்சிப்பு மரணம் அடைகிறது, புறஜாதியுடைய காலம் நிறைவாகிறது. அது வேதத்தில் பல இடங்களில் அதுக்கு ஆதாரம் இருக்குது. கிறிஸ்தவங்க தீர்க்க தரிசன வசனங்களை சிந்தித்து தியானிக்காமல் செஞ்சதவே செஞ்சிட்ருக்காங்க. அன்பு, இரக்கம், சமாதானம், ஆண்டவர் ரட்சிப்பை கொடுத்தார் 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 அந்த ஆரம்பத்தவே உக்காந்து பாடிட்டுருக்காங்க. அவங்களுக்கு முடிவு எப்போ போகுதுன்னு தெரியல. குழந்தை இல்லாதவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். எங்கள் வீட்டில் நல்ல அழகான ஒரு பையன் பிறந்திருக்கிறான், பையன் பிறந்திருக்கான்னு அதே 5 வருஷம் சொல்லிகிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? 10 வருஷம் சொல்லிகிட்டு இருந்தால் எப்படி இருக்கும்? அந்த குழந்தைய படிக்க வைக்க வேண்டிய வயசில் படிக்க வைக்கணும், ஸ்கூலுக்கு அனுப்ப வேண்டிய வயசில் ஸ்கூலுக்கு அனுப்பணும். எங்கள் வீட்டில் ஆம்பளை குழந்தை பிறந்திருக்கேன், பையன் பிறந்திருக்கிறான், பையன் பிறந்திருக்கு, அழகான பையன், அறிவான பையன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தால் அவன் என்ன பண்ணுவான்? ஸ்கூலுக்கு அனுப்பாமல் வச்சுருந்தா 10 வயசு ஆகும்போது சுருக்கு பையில் இருக்கிற காசெல்லாம் எடுத்துகிட்டு போய் செலவு பண்ணுவான். நம்ம அழகான பையன் பிறந்திருக்கான், பையன் பிறந்திருக்கான்னு அவனை சரியாக கவனிக்காமல் விட்டு விட்டு அவன் வளர்ந்து 20 வயசு 30 வயசு ஆகிட்டான், இன்னும் அழகான பையன் பிறந்திருக்கான், அழகான பையன் எனக்கு ஒருத்தருக்கான், இப்படி தான் சொல்லிகிட்டு இருக்கிற மொழிய அவன் என்ன ஆச்சு ஏதாச்சு என்ன பண்ணுன்னு நம்ம
கவனிக்கலை.
கிறிஸ்தவனுடைய ஆரம்பம் மட்டும் பெருசாக சொல்லிக்கிட்டே இருக்காங்க. புறஜாதிகளுக்கு ரட்சிப்பு வந்தது, யூதர்கள் தள்ளிட்டாங்க, அதனால் புறஜாதிகளுக்கு ரட்சிப்பு வந்தது, ஆண்டவர் புறஜாதிகள் மேலே இரக்கமாக இருந்தார் அப்படி மட்டும் சொல்லி சொல்லி இரக்கத்தவே பிடிச்சி 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 வந்துட்டுருக்காங்க. ஆனால் பெருமை வந்தால் நான் உன்னை வெட்டுவேன்னு சொன்னதை மறந்து போயிட்டாங்க. காரணம், யூதர்களையும் இஸ்ரேல் ஜனங்களையும் வெட்டுவதற்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே பாகாலுக்கு தூபம் காட்டி வச்சுருக்காங்க, வீதிக்கு வீதி, பட்டணத்துக்கு பட்டணம், இப்படி சபைகளை உருவாக்கி அந்த மேடைகளில் பாகாளுக்கு தூபம் காட்டி, அப்படின்னா தேவனை விட்டு வழி விலகிறவங்க எல்லாருமே, பின்மாற்றத்தில் போகிறவங்க, பணத்துக்கு பின்னால் போகிறவங்க, அல்லது பதவிக்கு பின்னால் போகிறவங்க, சபையில் வந்து தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதற்கு பதிலாக வேறு ஏதாவது ஒரு காரியத்தை தேடி சபைக்கு வந்தானா, அவனால் தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது. அப்பொழுது ஆண்டவர் என்ன ஜெபம் பண்ணாலும், மன்றாடினாலும், கெஞ்சினாலும் கேட்கறதில்ல. அப்படித்தான் யூதர்களையும் இஸ்ரேல் ஜனங்களையும் ஆண்டவர் தள்ளிட்டு புறஜாதிகள் எரிச்சு கொடுத்தார். அந்த புறஜாதிகளுடைய நிலைமையை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அதே மாதிரி வந்துருச்சு, பெருமை வந்துருச்சு. சபையில் வந்து பார்த்தீங்கன்னா தமாஸ் பண்ணுற இடமா இருக்குது, களியாட்டு பண்ணுற இடமா இருக்குது, குதூகலமாக இருக்குது. அது சபையில் பிரசங்க தேவனுடைய வார்த்தையை பேசுனா நிறைய பேர் கொட்டாய் விடுவான், நிறைய பேர் தூக்கம் வரும். அதுக்கு என்ன பண்ணுறாங்க சபையில், எந்திரி உட்காரு, பக்கத்தில் இருக்கிறோம், ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கிறார் ஆசீர்வதிக்கிறான்னு
சொல்லு.
ஆமாம், அப்படி மாற்றி மாற்றி சொல்ல வச்சுக்கிட்டு என்னமோ ஒரு கூத்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஜனங்கள் எல்லோரும் நல்லா இருக்குது நல்லா இருக்குதுன்னு போகிறாங்க. இங்கே வாங்க நல்லாயிருக்கும், இங்கே வாங்க நல்லாயிருக்கும், எல்லாத்தையும் கூப்பிட்றாங்க. ஆமாம், இங்கேருந்து பார்த்தோம்னா பா ரொம்ப நல்லா இருக்கும், குதூகலமாக இருக்கும். இங்கே என்னடா ஐயா பேசுனதவே பேசிகிட்டு இருக்கார், எப்போ பார் பிரமாணம் சட்டம் திட்டம். ஆமாம், இதே தான் சொல்லிகிட்டு இருக்காரு. இன்னும் நாலு பேர் தான் இருக்கிறேன், யாரும் வரமாட்டேங்கிறாங்க, வருவாங்க. ஆண்டவர் திரளான ஜனக்கூட்டங்களை ஆண்டவர் கொண்டு வருவார். எல்லாத்துக்கும் ஒரு நாள் இருக்கு. கிறிஸ்தவனுடைய முடிவு சமீபமாயிருக்குது, சமீபம் வந்தாச்சு. அப்படியாக கிறிஸ்தவங்களுக்கு வயசு 2000 வருஷம் தான். கிறிஸ்தவ மதம் ஆரம்பித்தது 2000 வருஷத்துக்கு முன்னால் தான். கிறிஸ்தவ மதம் 2000 வருஷத்தோட இந்த பூமியில் இல்லாமல் அழிஞ்சு போயிடும். முதல்ல ஆரம்பித்த மதம் என்ன மதம், யாருக்கு அது தெரியுமா? இந்து மதம். ரெண்டாவது ஆரம்பித்தது முஸ்லீம். மூணாவது யூத மதம். நாலாவது கிறிஸ்தவ மதம். அதனால் இந்துக்களுக்கு நிறைய காரியங்கள் தெரியும். வேதத்தில் இருக்கிற அநேக காரியங்கள் இந்த நாலு மதங்களையும் இருக்குது. இந்து மதத்துலேயும் இருக்குது, முஸ்லீம் மதத்துலேயும் இருக்குது, யூத மதத்துலேயும் இருக்குது, கிறிஸ்தவ மதத்துலேயும் இருக்குது. பைபிள் இருக்கிற அநேக காரியங்கள் இந்து முஸ்லீம் வேதங்களில் இருக்குது. எல்லா காரியம் இல்லை, பைபிளில் தான் 100க்கு 100 எல்லாமே இருக்குது. ஆனால் கிறிஸ்தவங்க பின்பற்றுறது பைபிள் இருக்கிற மத சம்பந்தமான காரியங்கள் மட்டும்தான். அப்படின்னா செஞ்சதவே திரும்ப திரும்ப செஞ்சிட்ருப்பாங்க. காலத்தொடர்பு இல்லாத காரியங்களை, மதத்துக்கு மதம் சம்பந்தமான காரியங்களை மட்டும் திரும்ப திரும்ப செஞ்சிட்ருக்காங்க. அப்படி வந்து கிறிஸ்தவங்கள் வேதத்தை இன்னும் புரிந்து கொள்ளலை, வேதத்தை சரியாக வாசிக்கலை. கிறிஸ்தவர்கள் சத்தியத்துக்கு வராமல் கிறிஸ்தவ மதத்தை நோக்கி தான் போயிட்டுருக்காங்க. இந்துவிலேருந்து கிறிஸ்தவனாக மாறுறான், இந்து மதத்துலேருந்து கிறிஸ்தவ மதத்துக்கு தான் வர்றான். தேவனுடைய வார்த்தைக்கு வரலவன், தேவனுடைய சத்தியத்துக்கு வரல. முஸ்லீம் மதத்திலிருந்து கிறிஸ்தவனாக மாறினானா, முஸ்லீம் மதத்திலேருந்து கிறிஸ்தவ மதத்துக்கு தான் வர்றான். அவன் தேவனுடைய சத்தியத்துக்கு வரல, நித்தியஜீவ வார்த்தைக்கு வரல. கலாத்தியர் 3வது அதிகாரம் கலாத்தியர் 3வது அதிகாரம் 22-24 வரை 22 முதல் 24 வரை மூணு 22 கலாத்தியர் 3:22-24 வரை
அடைத்து போட்டது. ஆதலால் விசுவாசம் வருவதற்கு முன்னே வெளிப்படக்கூடிய
போதும். உபாத்தியாய் அப்படின்னா வாத்தியாராக இருந்ததுன்னு அர்த்தம். சரி, நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது மோசை மூலம். அப்போ நியாயப்பிரமாணம் மோசை முதல் இயேசு கிறிஸ்து வரை நியாயப்பிரமாணத்தின் காலம். அப்போ இந்த ஜனங்களை நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாதனால ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? இப்போ இயேசு கிறிஸ்து வரும்போது யூதர்களை தள்ளிட்டாரு. அதே மாதிரி மோசை முதல் இயேசு கிறிஸ்து வர ஆண்டவர் என்ன இந்த ஜனங்களை என்ன பண்ணாருன்னா, நியாயப்பிரமாணத்தை கீழ்ப்படியாத ஜனங்களை என்ன பண்ணாரு? பாவத்துக்கு கீழே அடைச்சு போட்டார். அப்படின்னா மோசே முதல் இயேசு கிறிஸ்து வரை இருக்கிற எல்லா ஜனங்களையும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமல் போனதுனால எல்லாரையும் எதுக்கு அடிமையாக ஒப்பு கொடுத்துட்டார்னா, பாவத்துக்கு அடிமையாக ஒப்பு கொடுத்துட்டார். பாவத்துக்கு அடிமையா ஒப்பு கொடுத்துட்டார். இப்போ மோசே முதல் இயேசு கிறிஸ்து வர இருக்கிற ஜனங்களை தான் பாவத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டார். அப்படின்னா ஒவ்வொரு காலத்தில் இருக்கிற ஜனங்கள் கீழ்ப்படியாமல் போகும்போது அவங்கள வந்து ஏதாவது ஒரு காரியத்துக்கு கீழே ஆண்டவர் ஒப்பு கொடுத்துருவார். அப்படி கிறிஸ்தவங்களையும் ஒப்பு கொடுக்க போறாரு. மோசே முதல் இயேசு கிறிஸ்து வரை இருக்கிற ஜனங்களுக்கு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. அப்போ கொடுக்கப்பட்டப்போ அவங்க கீழ்ப்படியாமல் போனதுனால பாவத்துக்கு கீழே ஒப்பு கொடுத்துட்டார். அப்படி நியாயப்பிரமாணத்தின் கீழ் காவல் பண்ணப்பட்டவர்களாக இருந்து அவங்க விசுவாசத்துக்கு வந்து சேர்ந்தாங்க. ரோமர் 5:14 ரோமர் 5:14 போதும். அப்ப ஆதாம் முதல் மோசை வரை இருக்கிற ஜனங்களுக்கு எதுக்கு கீழே ஆண்டவர் ஒப்பு கொடுத்தாருன்னா, ஆதாம் வந்து என்ன பண்ணா, பாவம் செஞ்சு மரணம் அடைஞ்சான். ஆதாம் மரணம் அடைஞ்சான் அப்படின்னா மகிமையில் மரணம் அடைஞ்சான். இப்போ ஆதாம் முதல் மோசை வர இருக்கிற ஜனங்களை ஆண்டவர் எதுக்கு ஒப்பு கொடுத்தாரு? ரோமர் 5:14 இருக்குது. கரெக்டு. பாதாம் முதல் மோசை இருக்கிற ஜனங்களுக்கு எதுக்கு கீழே ஆண்டவர் ஒப்பு கொடுத்தாரு? இப்ப எப்படி மரணத்துக்கு கீழே ஒப்பு கொடுத்தாரு? ஆதாம் முதல் மோசை வரை இருக்கிற ஜனங்களை மரணத்துக்கு கீழே ஒப்பு கொடுத்தாரு. மோசை முதல் இயேசு கிறிஸ்து வரை இருக்கிற ஜனங்களுக்கு கீழ்ப்படியாதனால பாவத்துக்கு கீழே ஒப்பு கொடுத்தாரு. அதே மாதிரி பாதாம் முதல் மோசை வர, மோசை முதல் இயேசு கிறிஸ்து வர. அப்போ இயேசு கிறிஸ்து முதல் இன்னைக்கு வர, அப்போ இந்த ஜனங்களை ஒரு காரியத்துக்கு ஒப்பு கொடுக்க போறாரு. பாப்போம். முதல்ல ஆண்டவர் மரணத்துக்கு ஒப்பு கொடுத்திருந்தாரு, அப்புறம் பாவத்துக்கு அருமையாக ஒப்பு கொடுத்திருந்தார். ரோமர் 8:9 நான் இன்னைக்கு பேசுகிற வசனங்கள் ரொம்ப கருத்துள்ளது, ஞானமுள்ளது, நல்லா கவனமாக கேட்குறவங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். ரோமர் 8:2-3
அதே
போதும். இயேசு கிறிஸ்து வந்து என்னத்திலிருந்து விடுதலையை கொடுத்தாருன்னா, ரெண்டாவது வசனத்தில் இருக்குது, பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆக்கிற்று. அப்படின்னா இயேசு கிறிஸ்துவனுடைய ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் இந்த ரெண்டு வகையான பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆக்கிடுச்சு. அப்படின்னா ஆதாம் முதல் மோசே வரை இருந்த மரணம், இல்லை இயேசு வரை இருந்த பாவம், அந்த ரெண்டையும் இயேசு கிறிஸ்து வந்து விடுதலை ஆக்கிட்டார். அதான் நான் சொல்கிறேன், இன்றைக்கி பேசுகிற பிரசங்கம் ரொம்ப கருத்துள்ள பிரசங்கம். அதே மாதிரி இன்றைக்கி இருக்கிற கிறிஸ்தவங்களை தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறதுனால வேற ஒரு காரியத்துக்கு ஒப்பு கொடுக்க போகிறார். அப்போ ஆதாம் முதல் இயேசு கிறிஸ்து வரை இருக்கிற ஜனங்களுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்துட்டார் இல்லையா, பாவம் மரணம் என்கிற பிரமாணத்திலேருந்து விடுதலை ஆக்கிட்டு. ரோமர் 11 ரோமர் 11:29-32 வரை. கீழ்படியாதிருந்து போதும். இப்போ கிறிஸ்தவங்களை என்ன எதுக்கு கீழே அடைச்சு போட்டிருக்காருன்னா, கீழ்ப்படியாமைக்குள்ளே அடைச்சு போட்டிருக்கார். மொத்தமாக கீழ்ப்படியாமைன்னு தான் இருக்கு. இதை டீட்டெயிலாக எடுத்து பார்த்தோம்னா என்னென்ன கீழ்ப்படியாமையில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். எப்படி மரணத்துக்கு கீழே அடிமையாக இருக்கிறவங்க எப்படி எப்படி இருந்தாங்க, பாவம்னு சொன்னால் அது எத்தனை வகையான பாவத்துக்கு கீழே அடிமையாக இருந்தாங்க, அதே மாதிரி கீழ்ப்படியாமைக்குள்ளே அடைச்சு போட்டார். அப்படின்னா என்ன வசனம் சொன்னாலும் கீழ்ப்படிய மாட்டான், அதான் எனக்கு தெரியுங்க. நான் அன்னைக்கே ரசிக்கப்பட்டாச்சே, அன்னைக்கே ஞான சாரம் எடுத்தாச்சே, இதெல்லாம் கேட்ட வசனம் தானே. ஆண்டவர் கிருபையாய் அன்பாக இருந்து ஆண்டவர் எல்லாத்தையும் செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எதை சொன்னாலும் கீழ்ப்படிய மாட்டான். ஆண்டவர் அதுக்கு ஒப்பு கொடுத்துருக்கார். அது என்னங்கிறது டீட்டெயிலாக பார்க்கலாம். அப்படி இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவங்களை இயேசு கிறிஸ்துவனுடைய காலம் முதல் இன்றைக்கு வரைக்கும் இருக்கிற ஜனங்களை, தேவனுடைய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமல் போகிற ஜனங்களை தள்ளி அவர்களை கீழ்ப்படியாமைக்குள்ளே ஒப்பு கொடுத்திருக்கிறார். லூக்கா 21 லூக்கா 21:20-24 வரை.
நீங்கள் காணும் போது அதை நாளில் சமீபமாயிட்டென்று அறியுங்கள். அப்பொழுது யூரியாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடிப்போகவும், எருசலேமில் இருக்கிறவர்கள் வெளியே புறப்படவும், நாட்டுப்புறங்களில் இருக்கிறவர்கள் நகரத்தில் பிரவேசியாமல் இருக்க கடவர்கள். எழுதிருக்கிற யாவும் நிறைவேறும்படி நீதி சரி கட்டும் நாட்கள் அவைகளே. அந்நாட்களில் கற்பனைகளுக்கும் பால் கொடுகளுக்கும் ஐயோ, பூமியின் மேல் விழுந்த இடுக்கலும் இந்த ஜனத்தின் மேல் கோபாக்கனையும் உண்டாகும். பட்டை கறிக்கினாலே விழுவார்கள், சகல புறஜாதிகளுக்கும் சுயப்பட்டு போவார்கள். புறஜாதிகளின் காலம் நிறைவேறும் வரைக்கும் இஸ்ரவேல் புறஜாதியரால் விதிக்கப்படும்.
போதும். புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம் புறஜாதியாரால் நீக்கப்படும். இது இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை. அப்போ புறஜாதியாருக்கு ரட்சிப்பு கிடைச்சது. அப்போ புறஜாதியருடைய காலம் நிறைவேறுவதற்கு ஒரு காலத்தை நிர்ணயம் பண்ணியிருக்கார். அதற்குண்டான அடையாளம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ புறஜாதியாருடைய காலம் நிறைவேறுவதற்கு என்ன அடையாளம்? ஒன்று, 2, எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டிருக்க வேண்டும்.
இல்லை,
புறப்படக்கூடாது.
மலைக்கு ஓடி போகணும்.
அதுக்கப்புறம் அப்படின்னா புரஜாதியருடைய காலம் நிறைவேறதுக்கு என்ன அடையாளம் கேட்டீங்கன்னா, எருசலேம் புரஜாதியாரால் மிதிக்கப்படும். புரஜாதியாருடைய காலம் நிறைவாகும் வரைக்கும் எருசலேம் புரஜாதியாரால் மிதிக்கப்படும். அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்படின்னா எருசலேம் புரஜாதியருடைய காலம் நிறைவாகும் வரைக்கும் எருசலேம் பட்டணம் புரஜாதியருடைய கையில் இருக்கும். ஆமாம், இப்போ எருசலேம் வந்து ஒரு 2-4 மாதத்துக்கு முன்னால் தான் எருசலேமை தலைநகரமாக அறிவிச்சிருக்காங்க. ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் தான் எருசலேமை இஸ்ரேல் நாட்டினுடைய தலைநகரமாக அறிவித்திருக்கிறார்கள். இப்போ தான் எருசலேம் முழுவதுமாக இஸ்ரேல் ஜனங்க கையில் வந்திருக்கு. அதுக்கு முன்னால் வரைக்கும் புரஜாதிகளுடைய கால் அதில் பட்டிருந்தது, அவங்க தான் ஆதிக்கம் செலுத்திட்டு இருந்தாங்க. அப்படியாக எருசலேம் வந்து இன்றைக்கி இஸ்ரேல் ஜனங்களுடைய முழு கட்டுப்பாட்டில் வந்துருச்சு. அப்படின்னா புரஜாதிகளுடைய காலம் முழுவதுமாக நிறைவடைந்து விட்டது. அப்போது என்ன ஆகுது, முழு கட்டுப்பாட்டில் வரும்போது எருசலேமில் சுற்றியும் இராணுவம் வந்து நிற்கிது. அப்படின்னா முஸ்லீம் படைகள் எல்லாமே எருசலேமை சுற்றி நின்றுட்டுருக்குது. காரணம், எருசலேமில் இருக்கிற தேவாலயம் ரெண்டு பேர்த்துக்கு உண்டானதுன்னு சொல்கிறாங்க. ஆபிரகாம் எங்களுடைய தகப்பன் சொல்லிட்டு முஸ்லீமும் சொல்லிகிட்டு இருக்காங்க, யூதர்களும் சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்படியாக எருசலேம் தேவாலயத்திற்காக யுத்தம் செய்வதற்காக எருசலேமை சுற்றியும் இராணுவம் நிறுத்தப்பட்டிருக்கிறது. அப்படின்னா புரஜாதியருடைய ரட்சிப்பினுடைய காலம் முழுவதும் முடிவடைந்து விட்டது. அதுக்கு நியாய தீர்ப்பு ஆண்டவர் கூறியிருக்கிறார். அதனால் காட்டொழிவ மரமாகிய அந்த கிறிஸ்தவர்களுக்கு கிடைத்த ரட்சிப்பு மரணம் அடைகிறது. கிறிஸ்தவருடைய காலம் முடிவுக்கு வந்தாச்சு. ரோமர் 11:24-28 வரை.
சுபாவத்தின்படி காட்டொழிவு மரத்திலிருந்து நீ வெட்டப்பட்டு சுபாவத்திற்கு விரோதமாய் நல்ல ஒளிவு மரத்தினாலே ஒட்டப்பட்டிருந்தால் சுபாவ கிளைகளாகிய அவர்கள் தங்கள் சுய ஒளிவு மரத்திலே ஒட்டப்படுவதும் அதிக நிச்சயம் அல்லவா? மேலும் சகோதரே, நீங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்று இருக்கிறேன். அது என்னவெனில், புறஜாதியருடைய நிறைவு உண்டாயிருக்கும் வரைக்கும் இஸ்ரவேலில் ஒரு பங்கும் கடினமான மனது உண்டாயிருக்கும். இந்த பிரகாரமாய் இஸ்ரவேல் எல்லோரும் ரட்சிக்கப்படுவார்கள், மீட்கப்படுவார். சியோன் இருந்து வந்து அவபக்தியை போ யாக்கோவை விட்டு விலகுவார் என்றும், நான் அவர்களுடைய பாவங்களை நீக்கும் போது இதுவே நான் அவர்களுடனே செய்யும் உடன்படிக்கை என்றும் எழுதியிருக்கிறது. சுவிசேஷத்தை குறித்து அவர்கள் உங்கள் நிமித்தம் பகைஞனாய் இருக்கிறார்கள். தெரிந்து கொள்ளுதலை குறித்து அவர்கள் பிதாக்களின் நிமித்தம் அன்பு கூறப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள்.
அப்போ சுவாவோலி மரத்தை வெட்டும் போது காட்டோலி மரத்தை வெட்டுவது அதிக நிச்சயம் அல்லவா? அப்படி சொல்லிட்டு திரும்ப என்ன சொல்றாரு, இங்கேயும் புரஜாதியருடைய காலம் நிறைவுக்கு வரும்போது அந்த வர வரைக்கும் இஸ்ரவேலில் ஒரு பங்கு கடினமான மனதுண்டாயிருக்கும். அப்படி அந்த இஸ்ரவேலில் இருக்கிற அவபக்தியை ஆண்டவர் நீக்குவார், அவருடைய பாவத்தை மன்னிப்பார், மன்னிச்சுட்டு திரும்பவும் அவர்களோடு புது உடன்படிக்கை பண்ணுவார். இப்போ சுவிசேஷத்தை குறித்து அவர்கள் உங்கள் நிமித்தம் பயங்கராக இருக்கிறார்கள். அப்படின்னா புறஜாதிகள் நிமித்தம் சுவிசேஷத்தை வச்சு நம்ம பார்க்கும்போது சில கிறிஸ்தவங்க யூதனை பாய்க்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, தெரிந்து கொள்ளுதலை குறித்து அவர்கள் பிதாக்களின் நிமித்தம் அன்பு கூறப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அப்போ ஆண்டவர் பிதாக்களின் நிமித்தம் இஸ்ரவேல் ஜனங்களை அன்பு கூறுகிறார், கிறிஸ்தவர்கள் சுசேசத்தின் நிமித்தம் அவர்களை பாய்க்கிறார்கள். அப்போ எது கரெக்டு? ஆண்டவர் அன்பு கூறுறது தான் முக்கியம். இன்னைக்கு நாம் சுசேசத்தினால இவங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளலை, மேசியாவை ஏற்றுக்கொள்ளலை, அதனால் அவங்களுக்கு எவ்வளோ சுசேசம் சொன்னாலும் மனம் திரும்ப மாட்டாங்க அப்படின்னு கிறிஸ்தவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. நான் ஒரு யூதனை சந்தித்தேன். அந்த யூதன் சொல்கிறது, எப்பொழுதுமே எனக்கு வந்து கிறிஸ்தவங்க நற்செய்தி அறிவிப்பாங்க, நான் எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, ஆனாலும் நற்செய்தி அறிவிக்கிறேன் அறிவிக்கிறேன்ட்டு வந்து சொல்லுவாங்க. அப்போ ஆண்டவர் எங்களுக்குள்ளே இருந்தால் ஆண்டவர் எங்களுக்கு நிறைய வார்த்தைகளை கொடுத்தா நாங்கள் அதை நம்பி இருக்கிறோம், ஆனாலும் திரும்பவும் திரும்பவும் வந்து கிறிஸ்தவங்க எங்களை தொந்தரவு பண்ணுறாங்க அப்படின்னு அவர் சொன்னார் என்கிட்ட. அப்படி இன்னைக்கு வந்து முற்பிதாக்களுக்கு நாம் இப்போ என்ன தகப்பனுக்கு வந்து பிள்ளையை அட்வைஸ் பண்ணுற மாதிரி ஆகிப்போச்சு. அப்படி நாம் சுவிசேஷத்தின் நிமித்தம் அவங்கள பாய்க்கிறோம், ஆனால் ஆண்டவர் பிதாக்களின் நிமித்தம் அவர்கள் மேல் அன்பாக இருக்கிறார். அப்படி அந்த புறஜாதிகளுடைய காலம் நிறைவாகும் வரைக்கும் அவங்கக்கிட்ட கொஞ்சம் அவபக்தி இருக்கும், ஆண்டவர் வந்து அந்த அவபக்தியை நீக்குவார், அப்பொழுது அவர்கள் அன்பு கூறப்படுவார்கள். எரேமியா 31 31லிருந்து 34 வரை. அப்போ இஸ்ரேல் ஜனங்களோடு யூதா ஜனங்களோடு ஆண்டவர் புது உடன்படிக்கை பண்ணுறார். அப்போ புது உடன்படிக்கை பண்ணும்போது ஒருத்தனுக்கு ஒருத்தன் சுவிசேஷம் செல்லணும்னு அவசியம் இல்லை, எல்லாத்துக்கும் எல்லாம் தெரிஞ்சிருக்கும். அப்போ இவங்க யாருக்கு சொல்லுவாங்க? கர்த்தரை அறிந்து கொள்ள என்று போதிப்பதில்லை. அதே எப்படி சொல்லுவாங்க? தன் அயலாங்கிட்ட வந்து கர்த்தரை அறிந்து கொள்ள என்று போதிப்பதில்லை. அப்ப ஆண்டவர் அந்த புது உடன்படிக்கை பண்ணும் போது எல்லாத்துக்கும் எல்லாம் தெரிஞ்சிருக்கும், ஆனா அவங்க யாருக்காவது போதிக்கணும் இல்ல? அப்ப யாருக்கு தான் அவங்க போய் சொல்லுவாங்க? உபத்திரவ காலம் ஊழியத்தை செய்வாங்க. உபத்திரவ கால ஊழியத்தை அவங்க செய்வாங்க. அப்ப எப்படி அந்த உடன்படிக்கை நடக்குது? புது உடன்படிக்கை பண்றதுக்கு ஏதோ ஒரு காரியம் நடக்கணும் இல்ல? சும்மா உடன்படிக்கை செஞ்சுட்டா செஞ்சிட முடியுமா? ஆண்டவர் சொல்றார், நான் நாட்களுக்கு பின்பாக நான் புது உடன்படிக்கை பண்ணுவேன். அப்போ ஒருத்தனுக்கு ஒருத்தன் சொல்லணும்னு அவசியம் இல்லை, எல்லாத்துக்கும் எல்லாம் தெரியும். அப்போ அவங்க யாருக்கு சொல்லுவாங்கன்னா கிறிஸ்தவங்களுக்கு சொல்லுவாங்க, அல்லது உபத்திரவ கால ஊழியத்தில் அநேகருக்கு அறிவிப்பாங்க. அப்போ அந்த புது உடன்படிக்கை, புது உடன்படிக்கை பண்ணுவது எப்படி? கிறிஸ்தவங்களுக்கு மட்டும் இல்லையே, எல்லா உலகத்துக்குமே உத்தரகாலத்தில் எல்லாத்துக்குமே சொல்லுவாங்க, கிறிஸ்தவங்களுக்கு மட்டும் இல்லை. இப்போ கிறிஸ்தவங்க வந்து அவங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்காங்க, ஆனால் அவங்களுக்கு கட்டளை வரும்போது கிறிஸ்தவங்களுக்கு மட்டுமல்ல உலகத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் உபத்திரவ கால செய்தியை அவங்க அறிவிப்பாங்க. சரி, அந்த உடன்படிக்கை பண்ணுவது எப்படி, புது உடன்படிக்கை எப்படி பண்ணுறது, அதான் இப்போ கேள்வி. அப்போ இன்னைக்கு ஜாதியாக இருந்தாலும் அந்த புது உடன்படிக்கை பண்ணிடலாம். இப்போ ஆண்டவர் வந்து எழுத்தின்படி யூதனை பார்க்கறதில்ல, ஆவிக்குரிய யூதனாக இருந்தாலும் பரவாயில்ல. அப்போ ஆவிக்குரிய யூதர்களாக இருந்தாலும் அந்த உடன்படிக்கை பண்ணுவது எப்படி, அப்படி பண்ணியாச்சுன்னா ஒருத்தனுக்கு ஒருத்தன் போதிக்கணும்னு அவசியம் இல்லை, எல்லாத்துக்கும் எல்லாம் தெரியும். அப்போ இவங்க தெரியாதவங்களுக்கு, புறஜாதிகளுக்கு அல்லது உபத்திரவ கால ஊழியர்களுக்கு, அது கிறிஸ்தவங்களில் அறியாமையில் இருக்கிறவங்களுக்கு தான் அதை போய் அறிவிக்க முடியும். அப்போ அந்த புது உடன்படிக்கை பண்ணுவது எப்படி,
வெளியில
வந்து செய்யற காரியம் உடன்படிக்கை பண்ணணும் இல்ல, அது இல்லை உடன்படிக்கைங்கிறது அப்படி இல்லை. எப்படி உடன்படிக்கை, புது உடன்படிக்கை எப்படி பண்ணுறது, புது உடன்படிக்கை. அப்போ பழசு இல்லாமல் போகுது, புது உடன்படிக்கை வருது. அப்போ திரும்பவும் சொல்கிறாரு அந்த அந்த பழைய உடன்படிக்கை எப்படி இருந்ததுன்ட்டு, அது வாசிக்கலையா 32வது வசனம்.
ஒவ்வொரு
வார்த்தைக்கு ஒவ்வொரு அர்த்தம் சொல்றதா, அந்த அவமாக்கி போட்டார்கள், நான் உடன்படிக்கையை மீட்டி அவமாக்கி போட்டார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அந்த உடன்படிக்கை மாதிரி இல்லை, அது மோசே இருக்கிற காலங்களில் பண்ணது. அப்போ இயேசு கிறிஸ்து வந்த நாளில் ஒரு உடன்படிக்கை ஆண்டவர் பண்ணியிருக்கார் இல்லையா, ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கார்ல, மோசே ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்காரு, அது இல்லை. இயேசு கிறிஸ்து வந்து என்ன உடன்படிக்கை பண்ணார், பைபிள் படிச்சதுக்கு அர்த்தமே
இல்லை,
சுவாப ஒளி மரக்களை வெட்டின அறங்கிறதுக்கு இதுதான் அர்த்தம். மோசே வந்து நியாயப்பிரமாணத்தில் உடன்படிக்கை அப்படின்னா இந்த ஜனங்களோட உடன்படிக்கை பண்ணுன்னு சொல்லிட்டு நியாயப்பிரமாணத்தை எழுதி கொடுத்து அங்கே பலி செலுத்துகிற காரியம்லாம் சொல்லி அதை வந்து உடன்படிக்கையாக செய்கிறாரு. அதே மாதிரி இயேசு கிறிஸ்தவும் அந்த நியாயப்பிரமாணம் வந்து பலியினால் பாவத்தை மன்னிக்க முடியல, அதனால் இயேசு கிறிஸ்துவே தன்னைத்தானே பலியாகி அந்த பாவத்தை மன்னிக்கிறதுக்கு உண்டான ஒரு புது உடன்படிக்கை பண்ணார். எப்படி ஓஹோ கரெக்ட் கரெக்ட் தெரிஞ்சிருக்கு ஆனால் சொல்ல தெரியல. ஆ சரி, எபிரேயர் 9வது அதிகாரம். ஒன்பதாம் அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து.
அதனாலே முதல் கூடாரம் நிற்கும் அளவும் பரிசுத்த ஸ்தலத்திற்கு போகிற மார்க்கம் இன்னும் வெளிப்படவில்லை என்று பரிசுத்த ஆவியானவர் தெரியப்படுத்திருக்கிறார். அந்த கூடாரம் இக்காலத்திற்கு உதவுகிற ஒப்பனையாய் இருக்கிறது, அதற்கு ஏற்றபடி செலுத்தப்பட்டு வருகிற காணிக்கைகளும் பலிகளும் ஆராதனை செய்வருடைய மனசாட்சியும் பூர்ணப்படுத்தக்கூடாதவைகளாம். இவைகள் சீர்திருத்தல் உண்டாக்கும் காலம் வரைக்கும் நாடம் தேறும்படி கட்டளையிடப்பட்ட பானங்களும் பலவித ஸ்தானங்களும் சரித்துக்கேற்ற சடங்குகள் அல்லாமல் வேறல்ல. கிறிஸ்துவானவர் வரப்போகிறார். நான் நன்மைக்குரிய பிரதான ஆசிரியாய் வெளிப்பட்ட கையினாலே செய்யப்பட்டதாகிய இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாகவும், வெள்ளாட்டுக்கடா இளங்கால இவைகளை இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஒரே ஒரு மகா பசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்தி மீட்பை உண்டு பண்ணினார். அது எப்படினில், காலை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தம் தீட்டுப்பட்டதுமே செழிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலுக்கும் சுய
ஊழியத்துக்கு
ஆயத்தப்படுத்துறதுக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் தான் ஒரு மனுஷனை சுத்திகரிக்குது. அப்படி நியாயப்பிரமாணம் வந்து மிருக பலியை தான் செஞ்சுட்டு வந்தது. இயேசு கிறிஸ்து வந்து மிருக பலி செய்யாமல் தன்னுடைய சரீரத்தையே பலியாக ஒப்பு கொடுத்து அந்த இரத்தத்தினால் நம்முடைய மனசாட்சியை செத்தக்கிரியிலற அப்படின்னா நம்முடைய மரணத்தையும் பாவத்தையும் உண்டாக்குகிற கிரியையிலை நம்மளே சுத்திகரிச்சிருக்கு. சுத்திகரித்து நம்மளை ஆண்டவருடைய ஊழியத்துக்காக ஆயத்தப்படுத்தி இருக்குது. எபிரேயர் 10:19-22
ஆகையால் சகோதரனே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் பொதிதும் ஜீவமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும் தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடினாலும் துன் மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதய உள்ளவராயும் சுத்த ஜனத்தால் தெளிக்க கழுவப்பட்ட சரீர உள்ளவராயும் இருதயத்தோடும் விசுவாசத்தை போன நிச்சயத்தோடும் சேர
கடவுள். இயேசு கிறிஸ்து எப்படி வந்து தன்னை பலியாக ஒப்பு கொடுக்கறதுக்கு தன்னை ஆயத்தப்படுத்தினாரோ அதே மாதிரி யார் வந்து தன்னுடைய சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும்னு பொருத்தனை பண்ணுறாங்களோ அல்லது உடன்படிக்கை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் ஆண்டவர் புது உடன்படிக்கை பண்ணுறார். அதனால தான் முதல் கூடாரம் நிற்கும் வரைக்கும் எபிரேயர் 9:8 முதல் கூடாரம் நிற்கும் அளவும் பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகிற மார்க்கம் இன்னும் வெளிப்படவில்லை என்று பரிசுத்த ஆவியானவர் தெரியப்படுத்தியிருக்கிறார் அப்படின்னா முதல் கூடாரங்கிறது சரீரம். சரீரம் சாகணும், சரீரம் செத்தவங்களுக்கு தான் ஆண்டவர் அந்த புது உடன்படிக்கையை ஆண்டவர் செய்கிறார். அப்போ சரீரம் சாகும்போது பாவமும் சாகுது மரணமும் சாகுது. அந்த மாதிரி இருக்கிறவங்களை இயேசு கிறிஸ்து செய்த உடன்படிக்கை மாதிரி யார் உடன்படிக்கை செய்கிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் புது உடன்படிக்கை செய்கிறார். அந்த புது உடன்படிக்கையினாலே அவர்கள் உபத்திரவ கால ஊழியத்தை செய்ய ஆயத்தமாகிறார்கள். இப்போ இந்த வாரத்தோடு இதை முடிப்போம். அடுத்த வாரம் கிறிஸ்தவர்களுக்கு காலம் முடிவடைஞ்ச உடனே ரட்சிப்பை ஏற்றுக்கொள்ளாதவர்களை கீழ்ப்படியாமைக்குள்ளே அடைச்சி போட்டிருக்கார். அது எப்படி கீழ்ப்படியாமைக்குள்ள அடைச்சி போடுறார் அதனுடைய விவரம் என்னங்கிறது நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம். இந்த வாரம் புறஜாதியருடைய ரட்சிப்பினுடைய ஆரம்பமும் முடிவும் நாம் பார்த்தோம். அதே மாதிரி முடியும் போது யூதர்கள் திரும்பவும் வந்து தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய ஊழியத்தை செய்ய வருகிறவர்களாக ஆயத்தமாகிறார்கள். தேவன் தாமே இந்த வார்த்தையிலே ஆசீர்வதிப்பாராக.